நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
புதிதாக வீடு கட்டுபவர்கள் அல்லது தங்களது வீட்டின் ஒரு பகுதியை புதுப்பிக்க விரும்புபவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் யாவை, அதோடு கோவிட் பேரிடர், யுக்ரைன் போர் போன்றவை கட்டுமானத்துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து மெல்பர்னில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் சென்டெக்ஸ் ஹோம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் யாதவன் அவர்களுடனான உரையாடல் அடுத்ததாக இடம்பெற கேட்கலாம். வணக்கம் யாதவன் அவர்களே.
வணக்கம் செல்வி. வணக்கம் SBS தமிழ் நேயர்களே.
புதிதாக வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் அல்லது தங்களது பழைய வீட்டை புதுப்பிக்க விரும்புபவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்று முதலில் விளங்கப்படுத்துங்கள்.
முதல்ல வீடு கட்ட நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து, புதிதாக வீடு கட்டவர்களாக இருந்தால் தங்களுக்கு விருப்பமான ஒரு ஆர்கிடெக்டை பார்த்து அந்த பிளான்களை செய்த பிறகு ஒரு பில்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த பில்டரோடு கலைத்து எப்படியான கோஸ்ட்கள் அதில் இன்வால்வ் ஆகுது அதை கட்டி முடிப்பதற்கன்றதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அதற்கு போக முன்னம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் அதுக்குரிய பணத்தை ரெடி பண்ண வேண்டும். அதை கட்டுவதற்கு மோர்கேஜோ இல்லாட்டி என்ன மாதிரி அதை நாங்கள் பணத்தை கண்டுபிடித்து அதை கட்டி முடிக்கப் போகிறோம் என்று. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே வந்து எல்லா இளைவாசிகளும் குடிக்கொண்டிருக்கின்றபடியால் நான் நினைக்கின்றேன் வீடை கட்டுபவர்கள் இப்போ ஒரு 1 மில்லியனுக்கு கட்டப் போகிறார்களாக இருந்தால் ஒரு இன்னொரு 100-150,000 கூட அவர்கள் கூடுதலாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இப்பொழுது இருக்கின்றோம்.
சரி, புதிதாக வீடு கட்டுபவர்கள் நீங்கள் கூறியது போல ஒரு ஆர்கிடெக்டை பார்க்க வேண்டும், அதன் பிறகு பில்டரை அணுக வேண்டும் என்று கூறினீர்கள். தாங்கள் வசிக்கும் வீட்டின் ஒரு பகுதியை அவர்கள் வந்து புதுப்பிக்க விரும்பினால், ரெனோவேட் செய்ய விரும்பினால், அப்பொழுதும் நாங்கள் வந்து ஒரு ஆர்கிடெக்டை பார்க்க வேண்டுமா, ஒரு பில்டரை பார்க்க வேண்டுமா?
ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் வீடுகளிலே வந்து ஏதாவது சேஞ்சஸ் செய்ய போறீர்கள் என்று சொன்னால் அதற்கு கவுன்சில், லோக்கல் கவுன்சிலே முதலில் நீங்கள் நாட வேண்டும். அதற்கு போக முதல் சில நேரம் ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு டிராஃப்ட்மேனை பிடித்து நாங்கள் அதற்குரிய பிளான்களை கூறி அதை பிரைவேட் பில்டிங் சேவையாக இருக்கலாம், இல்லாட்டி கவுன்சில் பில்டிங் சேவைகளூடாக நாங்கள் அதை அப்ரூவ் பண்ண வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் அந்த சேஞ்சஸை செய்யலாம் வீடுகளிலே. அதுக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு வீட்டுக்கு பின்னாலே ஒரு சின்ன ஒரு வேலையை செய்வதாக இருந்தால் ஒரு 10,000 குறைவாகவோ 5,000 அப்படி என்று சொன்னால் சில நேரம் அது தேவையில்லை. ஆனால் அது பெரிய ஒரு வேலை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை கவுன்சிலையோ இல்லாட்டி ஒரு பிரைவேட் பில்டிங் செய்வதற்கு கூடத்தான் அதை அப்ரூவ் பண்ணி செய்ய வேண்டும். இப்பொழுது இப்போ வீடு கட்டுவதற்கோ இல்லாத பழைய வீடுகளை திருத்துவதற்கோ ஏற்ற நேரம் இதுவா என்றால் அந்த அப்படியான ஒரு கேள்வியை முதலில் நாங்கள் கேட்க வேண்டும்.
சரி, வீடு கட்டுவதற்கோ அல்லது புதுப்பிப்பதற்கோ தற்போது சரியான தருணம் இல்லை என்று கூறினீர்கள். அதற்கான காரணத்தை விளங்கப்படுத்துங்கள். அதாவது கோவிட் பேரிடர் கட்டுமானத்துறையில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தினாலா அல்லது வேறு வேறு காரணங்கள் இருக்கிறதா?
கோவிட் பேரிடர் தாக்கம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. 2020-21 வந்து ஒரு பூஸ்டை கொடுப்பதற்காக, எக்கனாமிக் பூஸ்டை கொடுப்பதற்காக நாடுதழுவிய ரீதியிலே கிறக்க கிராண்ட்கள் எல்லாம் கொடுத்து வீடுகளை கட்டுவதற்கு ஊக்கப்படுத்தினார்கள். அந்த ஊக்கப்படுத்தல் ஒரு நல்ல ஒரு வேலைதான். ஆனால் அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருந்திருக்கவில்லை என்றால் அதுக்குரிய சப்ளை செயின்கள், அதுக்கு தேவையான சாமான்கள், வீடுகளை கட்டுவதற்கு காசை கொடுத்தால் மட்டும் போதாது, அதுக்குரிய சாமான்கள் வருவதற்குரிய வழிவகைகள் இல்லை அந்த நேரங்களிலே. அதே போல அதை செய்ய முடிக்கக்கூடிய சரியான லேபர் ஷோர்டேஜும் இருந்தது. சரியான பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நிலைமையிலே வந்து இப்பொழுது கோவிட் பிரச்சனைகள் இன்னும் முடியாத நிலையிலே வந்து சப்ளை செயின், அதாவது வெளிநாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வருகின்ற பில்டிங் மெட்டீரியல்ஸ் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அது எல்லாமே உடனே கிடைக்கக்கூடிய நிலைமையில் இல்லையா. கூடுதலாக பிரச்சனை இருக்கக்கூடியது வந்து இந்த திம்ப சப்ளை, வீடுகள் கூடுதலாக பாதிப்பது வந்து மரங்கள், மரத்தில் தான் வீடுகள் கட்டப்படுகின்றது. அதே மாதிரி பிளாஸ்ட், ஜிப்ரோக், அந்த சப்ளை பிரச்சனைகள் இருக்கின்றது. அதோட இன்சுலேஷன் இப்படி என்று சொல்லி அந்த வீடுகளை கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதாலே இப்பொழுது அந்த பிரச்சனை மிகவும் ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது இப்பொழுது. அதாலே கோஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கோஸ்ட் ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை விட கோஸ்ட் ஆஃப் பில்டிங் எல்லாமே ஓவரோலாகவே இன்க்ரீஸ் பண்ணுன்றபடியால் இது ஒரு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது நேரங்களிலே.
அப்படி என்றால் நீங்கள் கூறுவதை பார்க்கும் போது அனைத்து பொருட்களும் நாங்கள் வந்து இறக்குமதி தான் செய்ய வேண்டுமா, உள்நாட்டில் அதற்கான உற்பத்தி போதுமான அளவு இல்லையா அல்லது முற்றிலும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா?
இல்ல நீங்கள் சொல்லி, இது வந்து இப்ப இந்த கோவிட் பேரிடர் வந்து பல விதங்களே உதவியும் இருக்கின்றது என்று சொன்னால், இப்போ இனோவேட்டிவ் ஆக சிலர் சிந்தித்து வருகிற புதிய சாமான்களை பயன்படுத்தி உரிகளை கட்டுவதற்கோ இல்லாட்டி வேற இதை செய்வதற்கு வழிகிட்டு இருக்கின்றார்கள். இப்ப அதாவது இந்த டிம்பர் ஃப்ரேமிங்க்கு பதிலாக ஸ்டீல் ஃப்ரேமிங் கூடுதலாக இப்ப செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஸ்டீலுக்கு ஒரு திடீரென்று ஒரு டிமாண்ட் வந்து ஸ்டீல் பிரைஸும் கூடுகிறது. ஸோ அப்ப அதுக்கு இப்ப ஸ்டீல் ஃப்ரேமிங் செய்வதற்கு உடனடியாக நாங்கள் எல்லோருமே ஸ்டீல் ஃப்ரேமுக்கு போவதற்கு அதுக்கான ஃபேக்டரிகளோ அதுக்கான அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வகையில இப்பொழுது இங்கே ஆஸ்திரேலியாவிலே ஃபேக்டரிகளும் இல்லை, அதுக்கான ஸ்டீல் வசதிகளும் இல்லை. அதுவும் கூட ஸ்டீல் இங்கே இருந்து சைனா போயோ சைனாவிலிருந்து திரும்ப ஸ்டீலாக இங்கே வந்து இப்படியான நிலைமைகள் இருக்கும் பொழுது நாங்கள் இன்னுமே இறக்குமதியிலே தான் தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கின்றது எங்களுக்கு.
சரி, இப்படியான சூழ்நிலையில் வீடு கட்டுபவர்கள் அதோடு பில்டராகிய நீங்கள் எதிர்நோக்கும் பிரதான சவால்கள் என்ன?
முதல்ல கூறியது போல இப்ப சவால்கள் வந்து நல்ல ஒரு ட்ரேட்ஸ் பீப்புளை பிடிப்பது கஷ்டமாக இருக்கின்றது. அதை விட நல்ல ஒரு ட்ரேட்ஸ் பீப்புளை பிடிப்பதாக இருந்தால் முன்பு ஒரு அவருக்கு நாங்கள் $30 பே பண்ணிடுறதில்லை, இப்பொழுது $50 பே பண்ண வேண்டிய நிலைமை இருக்கின்றது. சரி, அப்படி பே பண்ணினாலும் கூட அடுத்ததாக மெட்டீரியல் ஷார்டேஜ். இப்ப அந்த மெட்டீரியல் ஷார்டேஜ் வந்து கிட்டத்தட்ட இப்ப டிம்பர் எடுத்துக்கொண்டால் டிம்பர் வந்து முதலில் $1 விட்ட டிம்பர் வந்து இப்பொழுது $6 விற்கின்ற நிலைமையிலே இருக்கின்றது. அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து ஒரு 3 மடங்காக கூடியிருக்கிற நிலைமையில் சில நேரங்களில் அந்த பிரைஸை கொடுத்து வேண்டுவதாக கூட டிம்பரோ இல்லாட்டி வேறு சாமான்கள் இல்லாத நிலைமையிலும் இருக்கின்றது. இப்படியான சேலஞ்சஸ் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது மற்றது வந்து டிலே. இப்போ நாங்கள் வீடுகளை வந்து கட்டத் தொடங்கும் பொழுது கண்ட்ராக்ட் சைன் பண்ணியக்கில் வந்து நாங்கள் 10 மாதமோ 12 மாதமோ 15 மாதமோன்னு சொல்லி ஒரு டைமை கொடுத்து தான் செய்ய தொடங்குகின்றோம். அப்படியான நேரங்களில் வந்து அந்த டைம் டிலே வரும்பொழுது அதற்குரிய நஷ்டஈட்டையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றோம். அப்போ பில்டராக இருக்கும் பொழுது இப்போ இந்த நஷ்டஈடுகள் கொடுப்பதும் வந்து ஒரு எங்களுடைய ஒரு ப்ராஃபிட்டில் இருந்து தான் லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏற்கனவே மற்ற இன்க்ரீஸ் இப்போ அதாவது இந்த மெட்டீரியலோ இல்லை இப்போ அதுகளான இன்க்ரீஸ்களையும் ஒரு பக்கம் இருக்க டைம் டிலேயால் வர இன்னொரு திட்டங்களும் வந்து ஒரு திலே பில்டர்களை பாதித்து கொண்டு தான் இருக்கின்றது.
கோவிட் பேரிடரால் கட்டுமானத்துறையில் பாதிப்புகள் இருப்பதாக நீங்கள் கூறினீர்கள். இப்போது சமீபத்தில் யுக்ரைன் மீதான படையெடுப்பு, அதுவும் கட்டுமானத்துறையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா?
அது ஒரு விதத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், யுக்ரைன் மீதான படையெடுப்பின் பின்னர் மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யாவிலிருந்து வருகின்ற சாமான்களை நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு டிம்பர் வந்து அதாவது மரங்கள் வந்து கூடுதலாக ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து இங்கே டிம்பர் மில்ஸ் வந்து அதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அங்கே ரஷ்யாவிலிருந்து அந்த டிம்பர் இறக்குமதி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதால வந்து இந்த ஏற்கனவே இருந்து கொண்டிருந்த ஷார்டேஜ்களும் அப்படியான நிலைமைகள் வந்து இன்னும் தீவிரமடைந்திருக்கின்றதான் கூற வேண்டும். இப்ப ரஷ்யாவுக்கு உதவி செய்கிற மற்ற நாடுகளான அவையில் அங்கிருந்தும் இறக்குமதி செய்யக்கூடாது என்று சொன்னால் அது இன்னும் எங்கே போய் முடிய போகிறதோ தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரலாம்.
சரி, அடுத்ததாக வீடு கட்டுபவர்களுக்கும் பில்டருக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் அதனை எவ்வாறு தீர்த்து கொள்ளலாம், அதற்குரிய நடைமுறைகள் என்ன?
அதற்கு ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் அதுக்கான அமைப்புகள் இருக்கின்றது. எனக்கு விக்டோரியா பற்றி தான் தெரியும். இங்கே 2 அமைப்புகள் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் ஒரு சுமூகமாக தீர்த்து முடிப்பதற்கு ஒரு அமைப்பை நாங்கள் நாட முடியும். பிகேட்டுக்கு போய் அப்படி ஒரு பிரச்சனைகளுக்கு முதல் நாங்கள் ஒரு ஹியரிங்கை செய்து ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டக்கூடிய வகையிலே வந்து நாங்கள் போக முடியும். நான் நினைக்கிற எல்லாத்துக்கும் முதலாக இப்பொழுது இருக்கின்ற ஒரு இந்த பேரிடர் வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒன்றுதான். வீடுகள் கட்டப்போகிறவர்கள் வந்து பிரைஸ் வந்து சீப்பாக இருக்கிறது என்று போட்டு ஒரு பில்டரை அணுகாமல் அந்த பில்டர் எப்படி இதை தாக்குப்பிடிக்கக்கூடியவர்களா என்பதை பார்த்து அதற்கு பிறகுதான் அந்த பில்டருடன் நாங்கள் போக வேண்டும் வீடு கட்டுபவர்கள் என்ற ஒரு என்ற அபிப்பிராயம். மற்றது வந்து சில நேரம் பில்டருடன் கதைத்து இந்த பிரச்சனைகள் முற்ற முன்னர் பில்டரும் வந்து ஓப்பனாக சொல்லி ஓகே இதிலே இவ்வளோ கூடியிருக்கிறது, இதிலே நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பில்டரும் அணுகி அதை ஒரு சுமூகமாக தீர்த்து கொண்டால் இது பிரயோசனமாயிருக்கும். ஏனென்றால் இது நாளைக்கு இந்த வீடு கட்ட முடியாமல் இடையிலே நின்றால் அதுக்குரிய இன்சூரன்ஸுக்களாலே போய் அந்த வீடு கட்டி முடிப்பது என்பது பெரிய கல்லில் நடந்திருக்கின்ற விஷயம். அது போனவர்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்குரிய இதுவும் மற்றது நீண்ட நாள் எடுக்கும். அதுக்குள்ளால் வெளியிலே வருவதற்கும் இந்த இன்சூரன்ஸும் வந்து ஒரு ஃபுல்லாக இதை கவர் பண்ண மாட்டேது அந்த வீட்டை கட்டி முடிப்பதற்கு. மற்றபடியால் பில்லுடன் கலைத்து இதை சுமூகமாக முடிப்பது தான் பயனாளிகளுக்கு நல்லது. அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்குரிய உங்களுடைய லோக்கல்ல இருக்கின்ற பாடிஸை நீங்கள் அணுகி அதை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம்.
மிக்க நன்றி யாதவன் அவர்களே. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.